அல்லாஹு தஆலா படைப்புகளை படைப்பதற்கு முன்பே இந்த பெயர் அவனுக்கு இருந்தது. அவன் படைப்புகளை படைக்கவில்லை என்றாலும் அது சாதம், படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளுக்கு அவன் ரிசுக்கு கொடுப்பதற்கு முன்பே ராஜுக்காக இருந்தான். அவன் படைப்புகளுக்கு ரிசுக்கை கொடுத்ததால் தான் அவன் ராஜுக்கு என்றான். அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலாவுடைய இந்த கலிமா என்பதும் வார்த்தை என்பதும் அல்லாஹுடைய அருள் கட்டளை என்பதும் இது அல்லாஹுடைய இல்மை குறிக்கக்கூடிய விஷயம். அல்லாஹுடைய இல்மை குறிக்கக்கூடிய விஷயம் எப்படி அல்லாஹுடைய இல்ம் என்பது அல்லாஹுடைய உள்ளமையின் சிபத்துகளோடு சேர்ந்ததும் இல்மிலிருந்து அல்லாஹை பிரித்து பார்க்க முடியுமா? பிரித்து பார்க்க முடியாது. அது போன்றுதான் இந்த அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய காரியம், அல்லாஹுடைய சொல் என்பது. இப்ப பாருங்க, மேலும் நம்ம ஒரு விஷயத்தை போன அமர்வுல குறிப்பா சொல்லலாம். இப்ப அல்லாஹுடைய விதியை பற்றி பேசும் பொழுது இந்த விதி என்பது அல்லாஹுடைய ஐந்து படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அந்த படைப்புகளை அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறார். அந்த படைப்புகளின் செயல்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அந்த படைப்புகளின் முடிவையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். தான் அறிந்ததை அல்லாஹ் எழுதினான். அப்ப அல்லாஹுடைய அந்த இல்ம் என்பது முந்தியது. அதற்கு பிறகு அல்லாஹுடைய அந்த இல்மின் படிதான் எல்லாம் நடக்கிறது. நடக்கக்கூடிய அந்த காரியங்கள், நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் புதியவையே தவிர அல்லாஹுடைய இல்மாங்க. அந்த நிகழ்வுகள், அந்த சம்பவங்கள், படைப்புகளுடைய செயல்கள் நிகழ்வதற்கு முன்பே அல்லாஹு தஆலா அது நிகழும் என்பதை அறிந்திருக்கிறார். தான் அறிந்ததை அல்லாஹ் விதியில் எழுதினான். அவன் அறிந்ததை அவன் எழுதினான். அவன் எதை எழுதினானோ அதுபடிதான் நடக்கும். அதற்கு மாற்றம் நடக்காது. சரியா? இப்ப ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸையும் நாம் பார்த்தோம். சூரா ஸாஃபாத் 38வது அத்தியாயத்தினுடைய 171வது வசனம் அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய பாடத்தை பாருங்க. அலி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يا جبريل ما يمنعك ان تزورنا اكثر مما تزورنا فنزلت وما نتنزل الا بامر ربك له ما بين ايدينا وما خلفنا الى اخر الايه. قال كان هذا الجواب لمحمد صلى الله عليه وسلم. தொடங்க முதல்ல சம்பவத்தை சொல்லுவோம், அதுக்கு பிறகு விளக்கம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அப்படித்தான் ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை என்பது ஒவ்வொரு முறையும் ஒரு மார்க்க சட்டத்தை அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு எளிமை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆகவேதான் இதே சஹீஹ் புகாரியிலிருந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். பாருங்கள், நாம் உம்மு ஐமனை சந்திக்க செல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமனை சந்திக்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த ரெண்டு பேரும் இந்த சஹாபிய பெண்மணியை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அப்ப அந்த பெண்மணி இந்த மாதிரி ரெண்டு பெரியார்கள் அபூபக்கர் உமர் அவர்கள் வந்து இருக்கின்றார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடனே அவங்களை வரவேற்கிறார். கொஞ்ச நேரத்தில் உம்மு ஐமன் தேம்பி 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 அழ ஆரம்பித்திருந்தார். அவங்க ரெண்டு பேரும் அழுகிறதை பார்த்தோன்னு இவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். யார் ரெண்டு பேருக்கும்? அபூபக்கர் அவர்களுக்கும் உடம்பர் அவர்களுக்கும். அப்ப உம்மு ஐமனை ஆனந்தப்படுத்தும் விதமாக அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், உம்மு ஐமனே ஏன் நீங்க அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவான நீங்க ஏன் அழுகிறீங்க? நம்மோடு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பதை விட நமக்கு உள்ளது சிறந்தது தானே, அவங்க அண்ணாமலத்துலதான் போயிருக்கிறாங்க, ஏன் நீங்க அழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உம்மு ஐமன் சொல்கிறார்கள், அபூபக்கர் உமர் அவர்களே, எனக்கு தெரியும் அல்லாஹ் இடத்தில் அவர்களுக்கு உள்ள அந்தஸ்து மிக உயர்ந்தது என்பதாக நான் அதற்காக அழவில்லை. நான் ஏன் அழுகிறேன், இப்போது வழி நின்றுவிட்டது, இப்போது வழி நின்றுவிட்டது, நம்முடைய சந்தேகங்களை நாம் எப்படி தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும், நாரணத்திலே சென்று தெளிவுபடுத்த முடியும், வழியுடைய அந்த பரக்கத் அது நமக்கு இல்லாமல் போய்விட்டது, அதை நினைத்து நான் அழுகிறேன். இதை சொன்னவுடன் அபூபக்கர் உமர் அவர்களும் அழ ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த ஒவ்வொரு அந்த முறையும் வருகையும் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் அல்லது அந்த குர்ஆனுடைய வசனத்தின் விளக்கத்தையும் கொண்டு வந்து கொண்டிருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பினார்கள் ஜிப்ரீல் அதிகமாக சந்திக்க வேண்டும் என்று, அதிகமாக வர வேண்டும் என்று. அப்ப சில சமயங்களில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வருகை தாமதமாகும், அவர்கள் வருவது தாமதமாகும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் கொஞ்சம் தாமதமாக, அதாவது ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்லது ஒரு வாரம் எவ்வளவு குறிப்பிடப்பட வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்ப்பு அதிகமானதற்கு பிறகு வருகிறார்கள். அப்ப அதிலிருந்து நாம் தெரியலாம், கொஞ்சம் எப்போதும் வருவதை விட விட்டு விட்டு வருவதை விட இப்போது டிஸ்டன்ஸ் அந்த தூரம் அதிகமாக இருந்தது. அவர் அந்த மாதிரி ஒரு தூரத்திற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் இறங்கி வர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விடுகிறார்கள், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, மா யம்னுக அன் தஸூரனா அக்தர் மிம்மா தஸூருனா, நீங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே இந்த சந்திப்புகளை விட இன்னும் அதிகமாக நீங்கள் எங்களை சந்திப்பதற்கு உங்களை எது தடுக்கிறது, ஏன் நீங்க வரக்கூடாது, அதிக அதிகமாக நீங்கள் ஏன் எங்களிடத்திலே வரக்கூடாது, அதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா? அப்ப இந்த விஷயத்தை கேட்ட உடனே அதுக்கு ஜிப்ரீல் என்ன பதில் சொல்வார்கள், அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹு தஆலா அதற்கு ஜிப்ரீல் மூலமாக நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார், வமா நதலஸ்லு இல்லா பிஅம்ரி ரப்பிக், நபியே நாம் இறங்க மாட்டோம் உமது இறைவனின் கட்டளையின்படியே தவிர, லஹு அவருக்கே சொந்தமானது, மா பைன அய்தீனா எங்களுக்கு முன்னால் இருப்பதும், வமா பைன வமா ஹல்பனா எங்களுக்கு பின்னால் இருப்பதும், உமா பைன தாலிக இந்த இரண்டுக்கு மத்தியில் இருப்பதும், உமா கான ரப்புக நசியா உமது இறைவன் எந்த ஒரு காரியத்தையும் மறக்கக்கூடியவனாக இல்லை. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் அளிக்கின்றார், ஜிப்ரீல் இறங்குவதாக இருந்தாலும் அவரும் யாருடைய கட்டளைப்படிதான் இறங்குவார், அல்லாஹுடைய கட்டளையின்படிதான் இறங்குவார், அல்லாஹுடைய ஹுக்கும் சட்டத்தின்படிதான் இறங்குவார், அல்லாஹ்வின் நாட்டத்தின்படிதான் இறங்குவார். இப்போ ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயத்தினுடைய விளக்கம் சொல்லப்படும். அப்ப இந்த வசனத்தில் இங்கே இமாம் புகாரி அவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள், இல்லா பி அம்ரி ரப்பிக, உமது இறைவனின் கட்டளையின் படியே தவிர, அம்ரி என்ற வார்த்தை நம்ம சொன்னோம், கரீமா அம்ரு ஹுக்கும் கவுல், அல்லாஹ்வுடைய கரீமா என்றால் வார்த்தை, அம்ரு என்றால் கட்டளை, ஹுக்கும் என்றால் ஒரு கட்டளை, கவுல் என்றால் சொல். இப்ப இவையெல்லாம் அல்லாஹுவோடு சேர்த்து சொல்லப்படுகிறது, உமது இறைவனின் கட்டளை படிவிட்டது, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது அல்லாஹ்வுடைய அறிவு. அப்ப ஜிப்ரீல எப்ப இறக்கணும் என்பதை அல்லாஹ் ஏற்கனவே அறிந்திருக்கிறான். அப்ப ஏற்கனவே அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் விதித்தார், அந்த எழுதப்பட்ட விதியின்படிதான் ஜிப்ரீல் இறங்குவார். ஜிப்ரீல் இறங்குவதற்கு முன்பே ஜிப்ரீல் எப்போது எதை கொண்டு இறங்குவார் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அவர் ஜிப்ரயீல் வர்றதுக்கு முன்னாடியே ஜிப்ரயீலுடைய வருகை, ஜிப்ரயீல் இறங்குவதற்கு முன்பே ஜிப்ரயீலுடைய இறங்குதல் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு தெரியும். செயல்கள் நடந்தால்தான் அல்லாஹ் அதை அறிவான் என்பது அல்ல, செயல்கள் நடப்பதற்கு முன்பே அல்லாஹ் அந்த செயல்களை அறிந்திருக்கிறான். அல்லாஹ் எப்படி அறிந்திருக்கிறானோ அதன்படிதான் அந்த செயல் நடக்கும், அதை மீறி அந்த செயல் நடக்க முடியாது. இப்ப கவனிங்க, இப்ப இந்த இடத்துல ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்றாங்க. நீங்கள் நம்மை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அளவை விட அதிகமாக சந்திப்பதற்கு உங்களுக்கு தடையது. அப்போ குர்ஆனுடைய வசனம், நாம் உமது இறைவனின் கட்டளை இல்லாமல் இறங்க முடியாது. அவர் எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திட்டத்தின்படிதான் நடக்கிறது. அப்ப அல்லாஹ்விற்கு முன்னால் யாரும் எந்த ஒன்றுக்கும் அதிகாரம் பெற முடியாது. தான் நாடியதை யாரும் செய்ய முடியாது, அதை அல்லாஹ் நாடினாலே செய்கிறார். தான் நாடியதை ஒருவனால் செய்ய முடியாது, அல்லாஹ் அதை நாடினாலே செய்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த நாட்டம், அல்லாஹ்வுடைய அந்த செயல், அல்லாஹ்வுடைய அந்த கூற்று, அல்லாஹ்வுடைய அந்த ஐந்து என்பது படைப்புகளை படைப்பதற்கு முன்பே உள்ள ஒன்று, படைப்புகளை படைப்பதற்கு முன்பே உள்ள ஒன்று. அப்ப அல்லாஹ்வுடைய பிரியில் இருந்து எந்த ஒன்றும் தவறிவிட முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகளில், படைக்கப்பட்ட படைப்புகளாகிய நம்மில் ஏதாவது ஒரு நன்மை நிகழ்வையானால், ஏதாவது ஒரு அவருடைய அற்புடைகள் நமக்கு கிடைக்கப்படுமையானால், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் கிடைத்த ஒன்று, அல்லாஹ்வுடைய கருணையால் கிடைத்த ஒன்று. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அருணுக்கு மாற்றமாக, கருணைக்கு மாற்றமாக, நன்மைக்கு மாற்றமாக ஏதாவது ஒரு நிகழ்வையானால் அது அல்லாஹ்வின் நீதத்தின்படிதான் நடக்கிறது. அடியார்களின் செயல்களுக்கு ஏற்ப அவர்களின் பாவங்களுக்குரிய கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றார். அப்ப நிகழக்கூடிய நன்மை அல்லாஹ்வுடைய அருளால் கிடைக்கக்கூடியது, நிகழ்கின்ற தீமைகள் அல்லாஹ்வின் நீதத்தின்படி அடியார்களின் செயல்களுக்கு ஏற்ப நிகழ்கின்றன. புரியுதா இந்த வித்தியாசம்? இந்த பூமியில் என்னென்ன அற்புடைகள் இறங்குகின்றனவோ, என்னென்ன அல்லாஹ்வுடைய நியமத்துகள், தபல்கள் பூமியில் இறங்குகின்றனவோ, அந்த இறங்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வுடைய அருளாகும், அல்லாஹ்வுடைய கருணையால் இறங்குகின்றன. ஏன் இப்படி சொல்கிறோம்? நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், உலக மக்கள் எல்லாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கே, கொடுக்கப்பட்ட நியமத்துக்கே, நம்மை படைத்த நியமத்துக்கே நன்றி செலுத்தியதாக ஆக முடியாது. இருக்கும் போது புதிதாக எந்த ஒரு அருளுக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் ஆக முடியும்? புரியுதுங்களா? அப்ப அதனால எந்த ஒரு அருள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்படுகிறதோ அது அல்லாஹ்வின் அருளாலேயே நமக்கு கிடைக்கப்பட்டதை தவிர, நமது செயல்களால் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்பதற்காக. உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமையானால், உங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்குமையானால், உங்களுக்கு ஒரு கிழமத்து கிடைக்குமையானால், அதை நீங்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய அருளால் எனக்கு இது கிடைக்கப்பட்டது. எப்படி சொல்லக்கூடாது? என்னுடைய கல்வியால், என்னுடைய ஒழுக்கத்தால், எனது திறமையால், எனது படிப்பால், எனது அனுபவத்தால், எனது பிரபல்யத்தால் எனக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடாது. இதே இது ஒரு தீமை நடக்குமையானால், ஒரு தண்டனை நிகழ்ந்தாலால், அது இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நீதத்தின்படி உன்னுடைய செயலுக்கு ஏற்ப அது நடந்தது, உன்னுடைய செயலுக்கு ஏற்ப அது நடந்தது. அப்ப இந்த ஒரு விஷயத்துக்குதான் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை தகுமா பயனீனா, எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், முன்னால் உள்ளதும் பின்னால் உள்ளதும் அந்த இரண்டுக்கும் இடையில் உள்ளது. அப்ப படைப்புகள்தான் தாங்கள் செய்யக்கூடிய செயல்களை பற்றி விசாரிக்கப்படுவார்களே தவிர, அல்லாஹ்விடத்திலே யாரும் விசாரிக்க முடியாது, ஏன் இவருக்கு கொடுத்தாய், ஏன் எனக்கு கொடுக்கவில்லை என்பது அல்லாஹ்விடத்திலே யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்ப ஆகவே அப்ப அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது வேறு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது வேறு, அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய செயல்கள் என்பது அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பது. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை இவற்றை விட முந்தியது. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப ஜிப்ரீல் சொல்கிறார்கள் நாம் இறங்க மாட்டோம். அப்ப இறங்குவது என்பது யாருடைய செயல், ஜிப்ரீலுடைய செயல். ஆனால் அந்த ஜிப்ரீலுடைய செயல் நிகழாது அல்லாஹ்வுடைய கட்டளையில். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை என்பது ஜிப்ரீலை படைப்பதற்கு முன்பே உள்ளது. ஜிப்ரீலை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே உள்ளது. அதுபோன்றுதான் படைப்புகளுடைய விஷயத்திலும் அவன் படைப்புகளுக்கு அல்லாஹ்வுக்காக என்னென்ன கட்டளைகளை கொடுத்து வைத்திருக்கிறான். ரெண்டு மாதிரியான கட்டளை. ஒரு கட்டளை என்ன, தக்தி, அதாவது உலக அடிப்படையில் சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது, சம்பாதிக்கிறது இப்படி. இன்னொரு கட்டளை என்ன, ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட சரியா கட்டளை. இப்படி எந்த வகையான கட்டளைகளாக இருந்தாலும் சரி, இந்த கட்டளைகள் முன்பே முந்தைய ஒரு விஷயமாகும். அப்ப என்ன பண்ண போறோம், இந்த வசனம் எப்போது இறக்கப்படுகிறது? இமாம் பஹாக் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தாமதமாகி விட்டது. அப்போ முஷ்ரிக்குகள் இது பற்றி தங்களுக்கு மத்தியிலே குறை கூறி பேச ஆரம்பித்தார்கள். அவ்வளவுதான், இனி ஜிப்ரீல் தான் வரமாட்டாங்க, எங்க போனாலும் ஜிப்ரீல். இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்து நபியை பேச ஆரம்பித்தார்கள். இது ரொம்ப ஒரு கஷ்டமாக, சிரமமாக, கடுமையாக இருந்தது. அதற்கு பிறகு வந்த போது பப்பா இஷ்டத்தை அழைத்து இஷ்டிசார்புடன் நாம் உங்களிடம் இவ்வளவு தாமதமாக வந்தது உங்களுக்கு சிரமமாகிவிட்டதோ நபியே, கடந்த மத்தியதானிகள் முஷ்ரிக்கும் முஷ்ரிக்குகள் இது குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்களோ. அப்ப சொல்கிறார்கள், நான் யார், அல்லாஹ்வுடைய அடிமை. நான் அல்லாஹ்வுடைய ரசூல். யார் சொல்கிறார்கள், இவரை இதை அவரவிக்க அப்படின்னா பார்க்கணும். எனக்கு வேற என்ன, அல்லாஹ் ஒரு கட்டளை தர அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவோம். அப்ப அல்லாஹ் உங்களிடத்தில் செல்லும்படி சொன்னால் நான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் செல்லாதே என்று சொன்னால் என்னால் சொல்ல முடியாது. அப்ப நான் எனது விருப்பத்தின்படி இயங்க முடியாது, அல்லாஹின் கட்டளைப்படி தான் இயங்க முடியும். சரி, இப்ப நகுமாவை அறிஞ்சிக்க எதை பத்தி சொல்கிறார்கள், எங்களுக்கு முன்னால் உள்ளது, அதாவது வானத்திற்கு மேல் நிகழக்கூடிய விஷயங்கள், அதே போல ஆகலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒமா கற்பனா எங்களுக்கு பின்னாடி, அதாவது பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒமா வைனதாரிக்க இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ளது, வானம் பூமிக்கு இடையில நடக்கக்கூடிய எந்த காரியமாக இருக்கட்டும் அல்லாஹுடைய கட்டளையின் படிதான் நடக்கும். அப்ப ஒமாக்கா நரம்பு கடைசியா உமது இறைவன் எதையும் மறக்க மாட்டான். அப்ப அண்ணா அவருடைய அறிவின்படி அவன் தன்னுடைய கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பிறப்பிக்கக்கூடிய கட்டளை என்பது அல்லாஹ்வுடைய சிபத், அது புதிதான ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய அழிப்போடு சேர்ந்தது, அதன் அடிப்படையில் நிகழக்கூடிய செயல்தான் புதியது படைப்புகளுடைய. அப்ப ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கட்டளை என்பது அல்லாஹ்வுடைய சிபத், அது படைக்கப்பட்டதல்ல. அந்த கட்டளையின்படி படைப்புகளுடைய செயல்கள் நிகழ்கின்றனவா, அந்த செயல்கள் புதியவை, அந்த செயல்கள் படைக்கப்பட்டன. கொஞ்சம் வித்தியாசத்தை நல்ல மனசுல பதிவு வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய அதாவது என்ன வித்தியாசம், என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த முழச்சதுதான் இந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி சிந்திச்சு சிந்திச்சு குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆராய்ச்சி செய்ததுனால மனிதர்களின் மீது அல்லாஹ்வுடையா கணித்து அல்லாஹ்வுடைய பண்புகளை விளையாட ஆரம்பிச்சு. எப்படி விளையாட ஆரம்பித்தார்கள், ஒன்று எப்படி மனிதர்களுக்கு ஒரு விஷயம் நிகழ்வதற்கு முன்பே தெரியாதோ, அப்ப அந்த மாதிரிதான் அல்லாஹ்வுடைய அழிவை கணித்தார்கள். இரண்டாவது என்ன, அப்போ ஒரு விஷயம் புதிது புதிதாக நிகழும் பொழுதெல்லாம் புதிது புதிதாக அல்லாஹ்விற்கு அது பற்றி அறிவு ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்விடத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று ஆகிறோம். இப்ப நமக்கு இன்னைக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சு நாளைக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சோம்னா நம்மகிட்ட மாற்றம் ஏற்படுது. அதாவது முன்னாடி அறியாமல் இருந்துச்சு, இன்னைக்கு போயிடுச்சு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அப்ப இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது, அதாவது அறிவு வருது. சோ அந்த மாதிரி போயிடும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல. அதனால அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல 50 விஷயத்தை நீங்க சேர்த்துறாதீங்க. அல்லாஹ்னா அல்லாஹ் மட்டும்தான், இன்பம் தனியா பிரிச்சிருக்கு. இன்புங்கிறத நீங்க அல்லாஹ்வுக்கு சேர்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக்கியதாக ஆகிவிடும். ஜாகிதம் படைப்பு அல்லாஹ்வுடைய சிவத்தை எதன் மீது கழித்தார்கள்? மனிதனுடைய சிவத்தின் மீது கழித்தார்கள். அப்படியா? அல்லாஹ்வுடைய சிவத்து என்பது எப்படி அல்லாஹ்வுடைய உண்மை, அல்லாஹ்வுடைய உள்ளமை தான் ஒப்புதலுக்கும் ஓமைகளுக்கும் உதாரணங்களுக்கும் அப்பாற்பட்டதோ அப்படித்தான் அல்லாஹ்வுடைய சிபத்துகளும் பண்புகளும் உதாரணங்களுக்கும் ஓமைகளுக்கும் அப்பாற்பட்டது. அல்லாஹ்வுடைய உள்ளமை தாத்தை நாம் உதாரணம் சொல்ல முடியாது. போட்டு அல்லாஹ்வுடைய சிபத்துகளுக்கு மனிதனுடைய சிபத்துகளை உதாரணமாக சொல்ல முடியாது. அப்ப ஓமா காணலாம் மூக்க நெச்சியா. அல்லாஹ்வுடைய ஐம் என்பது முழுமையானது, நிறைவானது, நிரந்தரமானது. அது புதிது புதிதாக உண்டாகக்கூடியது அல்ல. இனி என்னென்ன உண்டாகுமோ அனைத்தையும் அல்லாஹுக்காக அவை உருவாகுவதற்கு முன்பே அறிந்திருக்கிறார். சரி, அந்த விஷயங்களை அல்லாஹுக்காக விதி என்று அந்த ஏற்பாட்டிலே எழுதினாலே, பதிவு செய்தாலே, எதற்காக? நான் மறந்துவிடுவேன் என்பதற்காகவா? அவனுக்கு மறதி இருக்கிறதா? சுப்ஹானம், அல்லாஹ்வுக்கு மறதியும் இல்லை. அவன் எதையும் மறப்பவனாக இல்லை. என்ன அர்த்தம்? அறிந்திருக்கிறான். எதுவும் அவனுக்கு மறைந்துவிடாது. சிறியதோ பெரியதோ எதுவும் மறைய முடியாது. பல இழந்து அன்புமிஸ்மான் இந்த வானங்களிலும் பூமியிலும் அளவு அல்லது அதைவிட சிறியது எதுவாக இருந்தாலும் சரி, தெளிவான பதிவு புத்தகத்திலே பதியப்பட்டிருக்கிறது. கத்தபகு கபல உந்துஞ்சி கல்வி, அதை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் அதை எழுதிவிட்டார். அப்ப கேள்வி வரும், ஏன் எழுதணும் அல்லாஹ் தாலா? அவனுடைய கட்டளையின்படி அவன் எழுதினாலே தவிர லாமின் கஷ்யத்தி மிஸ்யாலின் அவுஃபவாத்தின், எழுதவில்லை என்றால் தான் மறந்து விடுவோம் என்பதற்காகவோ அல்லது அது தவறிவிடும் என்பதற்காகவோ அல்ல. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கேள்விக்கு ஜிப்ரீல் பதில் சொல்கிறார்களே, அதாவது நபியே, நாம் இறங்குவது என்பது அல்லாஹுடைய கட்டளையின்படிதான். அந்த அல்லாஹுடைய கட்டளை என்பது ஜிப்ரீல் இறங்குகின்ற அந்த செயல் அல்ல. ஜிப்ரீல் இறங்கக்கூடிய செயல் வேறு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது வேறு. அல்லாஹ்வுடைய கட்டளை ஜிப்ரீலை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே இருந்தது. ஜிப்ரீலை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே இருந்தது, ஜிப்ரீலை அல்லாஹ் இறக்குவதற்கு முன்பே இருந்தது. அப்ப அது புதிய ஒன்று கிடையாது, அது படைக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அப்ப இந்த மாதிரி அவர் சிந்திக்க ஆரம்பித்தால் கடைசியில என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கலாம் பேச்சாகி இந்த குர்ஆனையே படைக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லிவிட்டார். அதனாலதான் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். கடைசியில் அந்த காலத்தில் மனத்துலாவுடைய கொள்கையை கொண்ட மன்னர்கள் இருந்தார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பலை சிறையில் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அப்ப கடைசி வரைக்கும் அஹ்மது பின் ஹம்பல் அல்லாஹ்வுடைய கலாம் ஆகிய குர்ஆன் வார்த்தை அது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய ஐம்பில் அது முந்தியது, அதில் படைக்கப்பட்டது என்ற அந்த தன்மை படைப்புகளுடைய தன்மை வருவதற்கு சாத்தியமில்லை. அதன்படி அடுத்து படைப்புகளுடைய செயல்கள் புரிந்து புரிந்தாக நிகழ்கின்றன. அதுதான் படைக்கப்பட்டவையை தவிர அல்லாஹுடைய பேச்சாகிய அல்லாஹுடைய கலாம் என்பது, அல்லாஹுடைய சொல் என்பது, அல்லாஹுடைய சிபத் இது படைக்கப்பட்டதல்ல. ஒரு முறை அப்துல்லாஹி அவர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அன் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் கால் குன்து அம்ஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹர்பின் மின் மதீனத்தி. மதீனாவிலே ஒரு விவசாய தோட்டத்திற்கு மத்தியிலே, பேருக்கு தோட்டத்திற்கு மத்தியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முத்தகிவுன் அலா அசீமின், அந்த பேருக்க மரத்தினுடைய அந்த கீற்று உள்ள அந்த தடியோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பகவான் கோவிந்தூ, அதாவது அந்த பேருக்க மரத்தினுடைய அந்த கீற்று என்பது இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, தென்னை மரத்தினுடைய ஓலை, மற்ற மரங்கள் வந்து கிளைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி தென்னை மரத்தினுடைய கிளை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே போலதான் பேருக்க மரத்தினுடைய கிளை இருக்கும். அதுல அந்த நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன சொல்ற விளக்கமாறு செய்யணும் பாருங்க, அந்த ஓலை அது இருக்கிறதோட இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஆச்சு. அப்போ ஒரு கொத்தோட அந்த தடி இருக்குது, அந்த தடியை சுற்றி அந்த கீர்த்து இருக்குது, அந்த மாதிரி ஒரு தடியை கையில வைத்துக் கொண்டு அதுல ஊட்டி ரசூலுல்லாஹி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தென்னை மரத்துடையது ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம பேருக்க மரத்தினுடைய ஒரு நெருங்கடியான ஒரு மரத்தினுடையது கையில எடுத்து பிடிக்கிற மாதிரியும் ஊன்ற மாதிரியும் ஊன்றி நடந்து போற மாதிரியும் இருக்கும். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார், நான் நபிக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தேன். அப்ப அந்த நேரத்துல யூதர்கள் நபிக்கு பின்னால் நானும் சென்று கொண்டிருக்கிறேன். அப்ப அதுல யூதர்களுடைய ஒரு கூட்டம் இருக்கு. இதை பார்த்த உடனேயே அந்த யூதர்களை சில பேர் பேசிக் கொண்டார்கள், சருமுகம் அணிவோம், அவரிடத்துல நீங்கள் ரூஹை பற்றி கேளுங்கள். அப்ப ஒருத்தர் அதுல உள்ள ஒருத்தர் சொன்னாரு, சருமுக அணிவோம், ரூஹை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு தடுக்கிறார், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இறங்கி போயிடுவோம். அப்போ கேட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வச்சிருந்த அந்த பேருக்க மரத்துடைய கீற்று தடிய பூமியில ஊன்றி அந்த தாய்ந்தவர்களாக கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. அப்ப அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்கள் இறங்கி கொண்டார்கள், ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி இறங்குகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த வசனம், வயர் அருவனுக்கான ரூஹி குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மின் இல்மி இல்லா கலீலா. சூரா பனி இஸ்ராயலுடைய இந்த வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? நபியே அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் ரூஹை பற்றி, நீங்கள் சொல்லுங்கள், ரூஹி என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சேர்ந்தது, உங்களுக்கு கருவியிலிருந்து சொற்ப ஆராய்ச்சி விட எதுவும் கொடுக்கப்படவில்லை. அப்ப யூதர்கள் பேசிக்கொண்டாங்க, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னமே, கேட்காதீங்கன்னு சொல்லி ஏன் கேட்டீங்க? இப்ப பாருங்க, உங்களை மட்டும் தண்ணி குரானுடைய வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறாரு, உங்களுடைய எய்ம் என்பது ஒன்றுமே கிடையாது, சொற்பமான ஒன்று என்று உங்களை அதாவது படித்து உங்களுடைய அறிவை குறைத்து இப்படி ஒரு வசனம் குரானில் ஓதப்பட்டு இறக்கப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி படிக்கிறார்கள். இப்ப நம்ம ஒரு விஷயமா போவோம். அப்ப அந்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரூஹை பற்றி கேட்கிறார்கள். இந்த விஷயத்தை நம்ம முதல்ல முடிப்போம். இப்ப இந்த ரூஹை பற்றி கேட்கிறார்கள் என்று வந்திருக்கிறது, எந்த ரூஹை பற்றி கேட்டார்கள்? இதை பற்றி கணியத்திற்குரிய விரிவுரையாளர்கள் குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர்கள் பல விதமா பேசுறாங்க. கடைசியில என்ன ஒரு விஷயம் சிறந்தது என்பதையும் பார்ப்போம். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், யூதர்கள் நபியிடத்தில் கேட்ட இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் என்றால், அதாவது அஹ்மீர்னாக ரூஹி கைப்பற்று ஆழ்ந்த ரூஹும் அல்ல தீபின் கேட்டது வைந்தவ ரூஹம் இதெல்லாம் நீங்க ரூஹுக்கும் வேதனை உண்டு என்று சொல்கிறீர்களே, ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்துல உள்ளதல்லவா? அந்த ரூஹ் இந்த ஜசத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி இந்த உடலை வேதனை செய்வான், அல்லாஹ் எப்படி இந்த ரூஹை வேதனை செய்வான்? சரியா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்லாம பேசாம இருக்கிறாங்க, அப்பதான் இந்த வசனம் இருக்கு. அப்ப அல்லாஹ் எப்படி ரூஹை வேதனை செய்வான் என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உள்ளது, அதை பற்றி நீங்கள் யாரும் அறிய முடியாது, உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. அப்ப அவங்க கேட்ட அந்த ரூஹ் என்பது எதை பற்றி, அந்த ரூஹ் உடலில் எப்படி வேதனை செய்யப்படுகிறது, ரூஹ் என்பது அல்லாஹ்வின் ஒரு விசேஷமான ஒரு கட்டளையாக இருக்கும் பொழுது, ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அந்த ரூஹ் எப்படி உடலில் வேதனை செய்யப்படுகிறது. இரண்டாவது, ரூஹ் என்பது ஜிப்ர குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப ஜிப்ரீலுடைய அமைப்பை பற்றி அவர்கள் கேட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு சூரத்துல் கத்ர்ல தனஞ்சொல் மலாயிக்கத்தும் கிடையாது அவர் தனியா அவருக்கு ரூஹ் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த வாழ்வை பற்றித்தான் அந்த மக்கள் கேட்டார்கள் என்று. இன்னும் சில அறிஞர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், என்ன சொல்கிறார்கள் என்றால், சில ரூஹானி ரூஹிலே தக்கூ நிகர் ஹயாத்தின் சதி, உடலில் எதன் மூலமாக உயிர் வாழ்க்கை உண்டாகிறதோ வாழ்க்கை இருக்கிறதோ அந்த உயிரை பற்றி கேட்டார்கள். அந்த உயிர் எப்படி உடலுக்குள்ளாக வருது, அது எப்படி உடலோட சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி உள்ள இந்த ரூஹை பற்றி, நம்முடைய உடல்ல உள்ள ரூஹை பற்றி கேட்டார்கள் என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்வதாக இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அதே போல இமாம் குர்துபி அவர்களோ என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதனுடைய உயிரை பற்றி தான் அவர்கள் கேட்டார்கள். ஏனென்றால் யூதர்களை பொறுத்தவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லலாம் அல்லாஹ்வுடைய விசேஷமான ரூஹ் ஊதப்பட்டவர்கள், எனவே அந்த ரூஹ் குறிக்க சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலக்கு என்பவர்கள், அவங்க வந்து நூறினால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் ரூஹ், அதையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல ரூஹ் என்று எதை பற்றி அவர்கள் கேட்டார்கள், மனிதனுடைய உடல் ஏற்கக்கூடிய உடல் உயிராக இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த ரூஹை பற்றி, அந்த உயிரை பற்றி கேட்டார்கள். இதுதான் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா இப்ப உங்களுக்கு கையில் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இதை கொஞ்சம் மறுக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான தலைப்புகளை பொறுத்தவரை கடைசியா சொன்னதெல்லாம் பின்னாடி வந்த அறிஞர்களுடைய கருத்து. முன்னாள் சென்ற தமிழ் பெரும்பாலான அறிஞர்கள் மட்டுமல்ல, அதாவது பார்க்க கூட எல்லாருமே கூட அவர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேட்டதாக, அல்லது மலக்குகளில் ஒரு விசேஷமான ஒரு மலக்கை பற்றி கேட்டதாக, அல்லது அல்லாஹ்வுடைய படைப்பில் ரூஹ் என்று ஒரு படைப்பு இருக்கிறது, அதாவது மலக்குகளுடைய ஒரு வகை, அவர்களை பற்றி கேட்டதாக, இதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள். உள்ள விஷயம் அதை பற்றி எல்லாம் பேச முடியாது. அப்ப இந்த இடத்துல அதாவது யூதர்கள் கேட்ட அந்த ரூஹை என்பது, அது ஜிப்ரீலா இருக்கலாம், வேறொரு மலக்காக இருக்கலாம், அல்லது மனிதர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிராக இருக்கலாம், இது எப்படியும். அப்ப யூதர்கள் ரூஹ் என்று ஒன்றை விளங்கி கொண்டு அந்த ரூஹுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவங்களுக்கு எந்த ரூஹை பற்றி எது சொன்னாலும் சரி, இவங்களுக்கு என்ன புரிய போகுது, ஹக்கீகத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன புரிய போகுது, அல்லாஹ்வுடைய படைப்பின் அந்தரங்கத்தை பற்றி, எனவே அதற்கு விளக்கத்தை சொல்லாமல் ஒரே வார்த்தையில் அல்லாஹ் தஆலா முடித்து விட்டான், நபியே நீங்கள் சொல்லிருக்க, ஒரு ரூஹம் அந்நிதத்தி, ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுடைய காரியத்தில் உள்ள ஒரு விஷயமாகும், என்னுடைய இறைவனுடைய காரியங்களில் உள்ள ஒரு காரியமாகும். அப்ப அதை பற்றிய அறிவு உங்களுக்கு கிடையாது. அப்ப இவர்கள் உடனே கேட்டாங்க, என்ன நீங்க எங்களுக்கு அறிவு கிடையாதுன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு தௌராத் கொடுக்கப்பட்டிருக்கு, தௌராத் என்பது ஞானமிக்க ஒரு புத்தகம், அதுல எல்லாவற்றுக்கும் தெளிவான விளக்கம் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு தௌராத் கொடுக்கப்பட்ட எங்களை பார்த்து இன்னும் குறைவு என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களே, எப்படி அறிகிறார்கள். வசன சோதனை காட்டாங்க இவர்கள், உங்க குரான்ல தான் இறங்குது, இறங்கி இருக்கிறது. ஞானம் கொடுக்கப்பட்டால் அதிகமான நன்மைகளை கொடுக்கப்பட்டு விட்டார் என்று. ஞானம் கொடுக்கப்பட்டவர் அதிகமான கல்வி கொடுக்கப்பட்டு விட்டார் என்று. அப்ப எங்களுக்கு தௌராத்துடைய ஞானம் இருக்கும் பொழுது எங்களுடைய கல்வியை நீங்க எப்படி குறைவுன்னு சொல்லுவீங்க? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய அறிவும் தௌராத்திலே அல்லாஹ் சொன்னதும், உங்களுடைய அறிவும் தௌராத்திலே அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து கொஞ்சம் தான். அப்ப சூரா லுக்மானுடைய வசனத்தை அல்லாஹ் அங்கே விளக்குகிறார். அது என்ன? லவ் அன்னமா ஃபில் அர்ஹிம் ஷஜரத்தில் அக்லாமும் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி தபஅத் அபரலி மா நஃதத் கலிமாத்துல்லாஹ். பூமியில் உள்ள எல்லா மரங்களும் எழுத்துக்கொள்களாக மாறி கடல்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாக கைகளாக மாறினாலும் அல்லாஹ்வுடைய அழிமை எழுதி முடிக்க முடியாது. அப்ப தௌராத்தும் தௌராத்தின் உள்ளவையும் அல்லாஹ்வுடைய அழிவிலிருந்து உள்ள கொஞ்சம் தான். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கொஞ்ச அழிமை கொண்டு நீங்கள் அமல் செய்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிக அதிகமான வரக்கூடியது. அதுதான் அர்த்தம். ஹிக்மத் ஞானம் கொடுக்கப்பட்டவர் அதிகமான அழிவு கொடுக்கப்பட்டார், அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டார் என்பதற்கு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக தெளிவான கட்டளை சொல்லியிருந்தான். நம்முடைய ரூஹை பற்றி அவர்கள் கேட்கும் போது அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லிவிடுங்கள், என் இறைவனுடைய காரியத்தில் உள்ள ஒரு காரியம். அப்ப எப்படி அல்லாஹு தஆலா படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் உள்ளவனில் இருக்கிறான், அதுபோன்றுதான் அவனுடைய காரியங்கள். படைப்புகளை படைப்பதற்கு முன்பே உள்ளது, அல்லாஹ் முன்னாடி இருந்தான், அதுக்கப்புறமா அவனுடைய காரியம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவனிடத்தில் சேர்ந்து கொண்டது என்று சொல்லக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த காரியம் புத்தி இருந்தது. அப்ப அல்லாஹுக்கான படைப்புகளை படைச்சு அது ரூஹா ஊதுனாலும் சரி அல்லது ஜிப்ரீல் அல்லாஹ் படைத்தாலும் சரி அந்த படைக்கப்பட்ட படைப்பு தான் புதியதே தவிர பின்னாலும் உருவானதே தவிர ஜிப்ரீலாக இருக்கட்டும், வேறு ஒரு மலக்காக இருக்கட்டும், வேறு ஒரு மலக்குகள் வேறு ஒரு இனமாக இருக்கட்டும், அல்லது மனிதர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிராக இருக்கட்டும், அப்ப அந்த படைக்கப்பட்டது தான் வேறே தவிர அல்லாஹ்வுடைய காரியம் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்தில் உள்ளது. அது படைப்புகளை படைப்பதற்கு முன்பிலிருந்தே அல்லாஹ்வுடைய சிபத்தாக இருக்கும். அப்ப இந்த ஒரு விஷயத்தான் இமாம் அவர்கள் நமக்கு பதிவு செய்ய விரும்புறாங்க. அல்லாஹ்வுடைய அழிமை நீங்கள் புதிது புதிதாக உருவாகக்கூடியதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுடைய காரியத்தை நீங்கள் புதிது புதிதாக உருவாகக்கூடிய ஒன்றாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதுக்கு இன்னும் சில ஹதீஸ்களை எழுதலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, தகஃபரல்லாஹ், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார், லிமன் ஜாஹத ஃபீ ஸபீலிஹி, அவருடைய பாதையிலே ஜிஹாத் செய்பவருக்கு. என்ன பொறுப்பேற்றுக் கொண்டார்? பின்னால் இடையில ஒரு விஷயம் சொல்றாங்க, லா யுக்ரிஜுஹு இல்லல் ஜிஹாது ஃபீ ஸபீலிஹி. எதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார், எப்போது பொறுப்பேற்றுக் கொண்டார், அதுக்குரிய விளக்கத்தை நடுவில் சொல்றார். எதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பது சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு இடையில ஏன் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்றால், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்த அந்த முஜாஹிதை வெளியேற்றவில்லை, இல்லல் ஜிஹாது ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை தெரிகிறது. அப்ப ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில போகும் பொழுது அவர் கனிமத்தை விரும்பியோ அல்லது ஆட்சி அதிகாரத்தை விரும்பியோ செல்லக்கூடாது. இதற்காக இது செல்லணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினாலே, அல்லாஹ்வுடைய கரிமா, அல்லாஹ்வுடைய வார்த்தை ஊக்குவதற்காக. அடுத்து பாருங்க, அவருடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தியதை தவிர அவரை ஜிஹாதில் வேறு எந்த நோக்கமும் வெளியாகவில்லை. அப்ப ஒரு முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போகும்போது அவரை ஜிஹாதுக்கு வெளியனுப்பக்கூடியதாக எதிர்க்க வேண்டும், ஜிஹாதுக்கு அனுப்பக்கூடியதாக எதிர்க்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது என்ற நோக்கம் மட்டுமே. கனிமத்தை அடைவதோ ஆட்சிகளை அதிகாரங்களை கைப்பற்றுவதோ உலக செல்வங்களை அடைவதும் இருக்கக்கூடாது. அதே போல கனிமாத்தி, அல்லாஹ்வுடைய கனிமாத்துகளை கலிமத்தில் என்பதனுடைய பண்மை கலிமா. அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை அல்லாஹ்வுடைய வாக்குகளை உண்மைப்படுத்துவதே தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வாக்குகள் என்பது படைப்புகளை படைப்பதற்கு முந்தையே அல்லாஹ்வுடைய சிபத்தாக உள்ளது. அப்ப அந்த வாக்கின்படி நிகழக்கூடிய விஷயம் என்பது புதியது, அது படைக்கப்பட்ட ஒன்று, அது வேறு, அல்லாஹ்வுடைய வாக்குகள் என்பது வேறு. அப்ப சரி, அப்ப ஜிஹாதுக்கு ஒருவர் செல்லும் பொழுது ஜிஹாதுக்காகவே சென்று அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை உண்மைப்படுத்துவதற்காக சென்ற போது அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். எதை அவரை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் நுழைய வைப்பான். இதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். அல்லது அவர் வெளியேறி அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ் தூக்க கொண்டு வருவார். ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்த கூலியோடு திரும்பி வருவார், அல்லது எதிரிகளின் செல்வத்தை கொண்டை கொண்டு கனிமத்தோடு திரும்பி வருவார். அவ் அல்லாஹு தஆலா இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். ஒரு முஜாஹிதுக்கு எப்போது அவர் ரெண்டு நோக்கத்திற்கு செல்லும் போது, ஒன்று என்ன, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதற்கே செல்ல வேண்டும். இரண்டாவது என்ன, தஸ்தீஹு கலிமாத்தி, அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை உண்மைப்படுத்தியவராக. சரியா, அவ இதில் ஜிஹாதுடைய சிறப்பை தெரிந்து கொள்கிறோம். முஜாஹிதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான், கண்டிப்பா சொர்க்கம் உண்டு என்பதற்கு. அப்ப அல்லாஹ் திரும்ப அவர் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா அவருக்கு சொர்க்கம் இல்லை, யார் இல்லை, அப்பயும் சொர்க்கம் இருக்கு. அவர் அவர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாகிவிட்டால் உடனே சொர்க்கம். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படாத உடனே அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அவருடைய ரூஹு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டுவிடும். அப்படி இல்லை, அல்லாஹு அவருக்கு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்றால் அவரை அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு திரும்ப கொண்டு வருவார். அவருக்கு கூலியும் கிடைக்கும், கனிமத்தும் கிடைக்கும். சரியா, கண்டிப்பா நம்முடைய இந்த பாடத்தினுடைய தலைப்பிலிருந்து நம்ம பெற வேண்டிய ஆதாரம் எங்க இருக்கு, தஸ்தீஹும் கலிமாத்தி, அல்லாஹ்வுடைய அந்த கலிமாத்துகளை உண்மைப்படுத்துவது. அப்ப அடியால் உண்மைப்படுத்தக்கூடிய இந்த செயல் என்பது பின்னால் நிகழக்கூடிய செயல். ஆனால் அல்லாஹ்வுடைய கலிமா என்பது இந்த அடியாருக்கும் இந்த அடியாரின் இந்த ஜிஹாதுக்கும் இவன் உண்மைப்படுத்தக்கூடிய இந்த சம்பவத்திற்கும் முந்தையது. அல்லாஹ் எப்போது இருந்தாரோ அப்போது அவருடைய கலிமாவும் அவருடைய ஐந்தும் இருக்கிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ், அபூ மூஸா அல்-அஷ்அரி அறிவித்தார்கள், ஜாஅ ரஜுலுன் இலா நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்திலே ஒருவர் வருகிறார். ஃபகால ரஜுல், அந்த மனிதர் கேட்கிறார், அர்-ரஜுலு யுகாதிலு ஹபீபத்தன், ஒரு மனிதன் போருக்கு வருகிறார், எதற்காக என்றால் ஹமீயத்தன், பழிவாங்க வேண்டும், இனவெறிக்காக சண்டை வந்துருச்சு, நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் சண்டை வந்துருச்சு, நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் சண்டை வந்துருச்சு, அதுக்காக சண்டைக்கு வராது. இன்னொருவர் போருக்கு வருகிறார், தன்னுடைய வீரத்தை வெளிகாட்டுவதற்காக. இன்னொருவரும் போருக்கு வருகிறார், தன்னை ஒரு முஜாஹித் என்று காட்டிக் கொள்வதற்காக. அப்ப மூன்று மாதிரியான மக்கள் போருக்கு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த மூன்று பேரிலே யாருடைய போர் அல்லாஹ்வுடைய பாதையில் சபீலுல்லாஹ் இருக்கிறது, அல்லது இந்த மூன்று நபர்களிலே யார் சபீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், யாருடைய போர் அல்லாஹ்வுடைய உணவு பாதையிலே போர், அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்யப்பட்ட போராக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாசர தகுன கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா ஃபஹுவ ஃபி ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வார்த்தை அதுதான் ஓங்க வேண்டும் உயர வேண்டும் என்பதற்காக போர் செய்தாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். அப்ப உங்களுடைய ஜிஹாதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி வேண்டும் என்றால், நீங்கள் உண்மையான முஜாஹிதாக அல்லாஹ்விடத்தில் கருதப்பட வேண்டும் என்றால், பழிவாங்கும் உணர்வு இருக்கக்கூடாது, குலப்பெருமைக்காக வேண்டியோ இனவெறிக்காக வேண்டிய இருக்கக்கூடாது, வீரத்தை காட்டுவதற்காக இருக்கக்கூடாது, தன்னை பற்றி முஜாஹித் ஷஹீத் என்று சொல்லப்படுவதற்காக இருக்கக்கூடாது, மாறாக அல்லாஹ்வுடைய கனிமாவுக்காக இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமா என்ற வார்த்தையை யாரோடு சேர்த்து சொல்கிறார்கள், யாரோடு சேர்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்கிறார்கள், கனிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த வாக்கு, அல்லாஹ்வுடைய இந்த இல்ம் என்பது இது அடியாரை படைப்பதற்கு முன்பே உள்ளது. அடியாருடைய செயல் அந்த கலிமாவுக்காக அவன் போரிடுவது என்பது பின்னால் நிகழக்கூடியது. இவன் போரிடுவதற்கு முன்பே அல்லாஹ்வுடைய அந்த கலிமா இருக்கிறது. அப்ப இதுவரைக்கும் இமாம் அவர்களுடைய இந்த பாடம் முடிகிறது. அடுத்து இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில பாடங்களை இந்த அல்லாஹ்வுடைய கவுல், அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய அம்பு, அது குறித்த விஷயங்களை சொல்லுவோம். அப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன விஷயத்தை விளங்கிக் கொள்கிறோம் என்றால், ஒன்று, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மனிதர்களுடைய சிபத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்ப நம்முடைய கலிமாதான் நாளுக்கு நாள் ஒன்று இருக்கும். இப்ப இன்றைக்கு சொன்னது புதுசு, இது நாளைக்கு பழசாப்படும், சரியா? அல்லாஹ்வுடைய கலிமா என்பது அப்படியா? அல்லாஹ்வுடைய கலிமா என்பது அப்படியல்ல. நம்முடைய பேச்சு என்பது புதுசு பழசாக, அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது அப்படியல்ல. அல்லாஹ் எப்போது இருந்தாலும் அப்போதே அவருடைய பேச்சு இருக்கு. அல்லாஹ்வுடைய அந்த பேச்சின்படி அல்லது அல்லாஹ்வுடைய அந்த வாக்கின்படி நிகழக்கூடியதுதான் புரிந்துகூடியதாக நிகழமே தவிர, அல்லாஹ் படைக்கப்பட்டதை தவிர அல்லாஹ்வுடைய பேச்சு கிடையாது, அல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது. பதிவு செய்கிறார்கள். வெளிப்படையான நம்பிக்கை மக்களுக்கு, மூமின்களுக்கு போதிக்கக்கூடிய நம்பிக்கையாக இருந்தது. இந்த வெளிப்படையான நம்பிக்கையை விட்டுட்டு சுத்தி வளர்ச்சி மனிதர்களுடைய அறிவின் மீது, மனிதர்களுடைய செயல்களின் மீது அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய செயல கணிச்சு மாற்றத்தை உண்டாக்குவது இது வழிகேட்டு தவிரும். ஒரு இடத்துல நீங்க தப்பிக்கிற மாதிரி தெரியும், அடுத்த 100 இடத்துல உழுந்து தாக வேண்டியதான். எப்படி ஒரு இடத்துல அந்த மாதிரி தள்ளி விளக்கம் கொடுத்து அப்படியே திருச்சி திருச்சி போகும்பொழுது தப்பிக்க மாதிரி தெரியும், அடுத்த 100 இடத்துல விழுந்து தாக வேண்டியதான். அப்ப முந்தி படித்த ஹதீஸ்களையும் அல்லாஹ்வுடைய விதியை பற்றி படித்தும், இப்படி அல்லாஹ்வுடைய விதியை நம்பும் போது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய செயல்களின் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல், அதாவது எல்லாமே என்னை கொண்டுதான் என்று இல்லாமல் அல்லாஹை கொண்டு இந்த நம்பிக்கை வருகிறது. தனது முடிவை குறித்து பயந்து அல்லாஹின் பக்கம் எப்போதும் அவன் முன்னோக்கியவனாக இருக்கிறான். இது விதிய நம்பிக்கை கொள்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள். அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளையை அவன் நம்பிக்கை கொள்ளும் பொழுது, என்னை படைப்பதற்கு முன்பே அல்லாஹு தஆலா என்னுடைய செயல்களை எழுதிவிட்டான், என்னுடைய செயல்களை அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், எனது செயல்களை பற்றி அந்த அறிந்திருக்கிறார் என்ற ஒரு ஈமான் அடியாருடைய உள்ளத்திலே வரும்பொழுது அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி அவனுக்கு விசாலமான தன்னுடைய ரப்புடைய அந்த அறிவை பற்றி அவனுடைய உள்ளத்திலே விசாலமான நம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை மேலும் மேலும் அவனுடைய உள்ளத்திலே அதிகரிக்க செய்கிறது. அப்ப ஆகவே இப்படி நம்முடைய சிறப்புகள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அதே அடிப்படையில் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய ஈமானை நமக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக